வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
திரும்பவுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We are studying through the Bible.
நாம் வேதாகமம் முழுவதையும் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Trying to understand the essential message of each book.
ஒவ்வொரு புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன என்பதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
In this series we started from Genesis.
நாம் இந்த தொடரை ஆதியாகமத்தில் ஆரம்பித்தோம்.
And now we have reached Paul's first letter to Timothy.
இப்பொழுது தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின முதல் கடிதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
The three letters that Paul wrote, 2 to Timothy and 1 to Titus, are primarily written for God's servants and churches.
தீமோத்தேயுவுக்கு இரண்டு கடிதங்களையும் தீத்துவுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினார். இந்த பிரதானமான செய்தி என்னவென்றால் சபைக்குரிய செய்தியாக இருக்கிறது.
Those who are elders of churches.
சபையின் மூப்பர்களாக இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்ட செய்தியாகும்.
Those who are pastors or teachers in churches.
சபையிலே போதகர்களாக இருக்கிறவர்கள் மேய்ப்பர்களாக இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்ட செய்தியாகும்.
And it's good for all who are serving as leaders in churches to read these letters frequently.
சபையிலே தலைமைத்துவத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த கடிதங்களை அடிக்கடி வாசிப்பது மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.
Revelation chapter 2 and chapter 3 are also good passages.
இதோடு கூட
people to read frequently.
அடிக்கடி வாசிக்கக்கூடிய பிரயோஜனமான இன்னொரு பகுதி என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்கள்.
The subject of 1 Timothy we could say is the church and its shepherd.
சபையும் அதன் மேய்ப்பனும் என்கிற ஒரு தலைப்பை இந்த முதல் நிருபத்திற்கு நாம் கொடுக்கலாம்.
Paul had a great burden before he died. He knew his approach, then a death was approaching, to share all that he had learned with the next generation.
Paul than marikka pogiren endai arindavarai maripadhukku munbadhaga tham kattrukonda ella kaaryangalaiyum adutha thalaimarikku kattrukoduka vendum engra baaram udaiyavarai irundar.
And we see here that this letter, we find him expressing that burden.
Indha nirubathile andha baarathai avar velippaduthugirar.
He is concerned that Timothy should ensure that people don't teach strange doctrines. Chapter 1 verse 3,
ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வேற்றுமையான உபதேசங்களை ஜனங்கள் போதிக்காக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே எச்சரிப்பாய் சொல்லுகிறார்.
That's very important in our day and age.
நம்முடைய காலங்களிலேயும் நாட்களிலேயும் இது மிக முக்கியமானது.
Lots and lots of strange doctrines going on in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பலவிதமான வேற்றுமையான உபதேசங்கள் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
And we have to make sure that Christians are not led astray by these strange doctrines.
இவ்விதமான வேற்றுமையான உபதேசங்களினாலே கிறிஸ்தவர்கள் வழிவிலகி போகாமல் இருக்கும்படியாய் நாம் பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது.
And the other thing which you find Paul telling Timothy frequently here,
அடிக்கடி இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால்,
இஸ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் ஹிஸ் ஸ்பீச் அண்ட் கான்வர்சேஷன்.
தன்னுடைய உரையாடல் பேச்சை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க முடியாது சொல்லுகிறார்.
டோன்ட் கெட் இன் டு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபூலிஷ் டிஸ்கஷன்ஸ்.
கட்டுக்கதைகளும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளை குறித்து தன வாக்குவாதங்கள் எல்லாம் விட்டு விலக முடியாய், தர்க்கங்களை விட்டு விலக முடியாய் அறிவுறுத்துகிறார்.
தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ஹார்டேஷன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ப்ரீச் காட்ஸ் வேர்ட்.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களுக்கு இது மிகவும் நல்ல ஒரு புத்திமதியா இருக்கிறது.
பிகாஸ் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் காட் டு யூஸ் அவர் மவுத் டு ப்ரொக்ளைம் ஹிஸ் வேர்ட் இஃப் வி யூஸ் அவர் மவுத் அட் அதர் டைம்ஸ் ஃபார் காசிப் அண்ட் பேக்பைட்டிங்.
மற்ற நேரங்களிலே நம்முடைய நாவை புறங்கூறுதலுக்கும் கோல் சொல்லுகிறதற்கும் பயன்படுத்தும் பொழுது மற்ற நேரங்களிலே தேவன் நம்முடைய நாவை நம்முடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அவர் அனுமதிக்க முடியாது.
Chapter 1, the primary burden is good doctrine and a clear conscience.
முதலாவது அதிகாரத்திலே நல்ல ஒரு மனசாட்சியும் நல்ல ஒரு உபதேச முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
He warns Timothy not to get involved in any argument with people.
ஜனங்களோடு கூட எந்த விதத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபடக் கூடாது என்று தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பாய் சொல்கிறார்.
And not to forget what the goal of all our preaching is.
நம்முடைய எல்லா பிரசங்கத்தினுடைய லட்சியம் என்ன என்பதை மறந்து விடக் கூடாது என்று சொல்கிறார்.
It's very important when you play a football game to know where the goal is.
ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு விளையாடும் பொழுது அந்த கோல் போஸ்ட் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியம்.
You know, when you preach the word,
நீங்கள் வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது,
what is the goal that you should be aiming for?
நீங்கள் எந்த இலக்கை நீங்கள் நோக்கி பிரசங்கிக்க வேண்டும் தெரியுமா?
Many Christians don't.
அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி செய்வதில்லை.
Here is a very good verse.
இங்கே நல்ல ஒரு வசனம் இருக்கிறது.
Verse 5.
ஐந்தாம் வசனம்.
The goal of all our preaching is love from a pure heart and a good conscience and a sincere faith.
கற்பனையின் பொருள் என்னவெனில் நம்முடைய எல்லா பிரசங்கத்தினுடைய இலக்கு என்னவா இருக்க வேண்டுமானால் சுத்தமான இருதயம், நல்மன சாட்சியும், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு.
Think of those things individually.
இந்த காரியங்களை தனிப்பட்ட விதத்தில் பாருங்கள்.
Ultimate goal is love.
கடைசி இலக்கு அன்பு.
So we deal with people who have been redeemed from the race of Adam.
ஆதாமுடைய வர்க்கத்திலிருந்து மீட்கப்பட்ட மக்களோடு கூட நாம் இடைப்பட்டுக்
கொண்டிருக்கிறோம். And they still have a flesh which is full of corruption.
தீமை நிறைந்ததான அந்த ஒரு மாம்சமானது அவர்கள் இன்னும் இருக்கிறது.
Which has got hatred and all its children in it.
அதனுடைய எல்லா பிள்ளைகளிடத்திலேயும் அந்த பகையும் பகையினுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த சரீரத்திலே மாம்சத்திலே காணப்படுகிறார்கள். அந்த மாம்சத்திலே காணப்படுகிறது.
And we have to redeem them from that to the place where their heart is filled only with love.
இப்பொழுது அன்பினாலே மட்டும் நிறையப்பட்டதான ஒரு இருதயம் என்ற ஸ்தலத்திற்கு அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும்.
So the purpose of all our preaching is to get everyone in our church to love God with all their heart.
ஆகவே நம்முடைய எல்லா பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய கேட்கிற எல்லா ஜனங்களும் தேவனிடத்திலே தேவனுடைய அன்புக்குள்ளாய் வர வேண்டும்
என்பதாய். And to love one another.
அது மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் நேசிக்க
முடியும். If we accomplish this, then we have attained our goal.
இதை நாம் சாதித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லலாம்.
But this love must come from a pure heart.
ஆனால் இந்த அன்பு சுத்தமான இருதயத்திலிருந்து வர வேண்டும்.
And a good conscience.
அதோடு கூட மட்டுமல்லாம நல் மனசாட்சியிலிருந்து வர
வேண்டும். And a sincere faith.
மாயமற்ற விசுவாசத்திலிருந்து வர வேண்டும்.
Let's look at faith first of all.
முதலாவதாக விசுவாசத்தை குறித்து பார்ப்போம்.
Without faith it is impossible to please God.
விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
Our ultimate goal is this love.
ஆகவே நம்முடைய கடைசி இலக்கு இந்த அன்பு.
But we have to prepare the hearts first of all by getting them to have faith in God.
இந்த இருதயங்களை முதலாவதாக தேவனிடத்திலே விசுவாசம் கொள்ளத்தக்கதாக அவர்களை பயிற்சிக்க வேண்டும்.
And that is to know God as a loving father.
அந்த விசுவாசம் என்னவா இருக்க வேண்டும்? தேவனை ஒரு அன்பான தகப்பனாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
Absolutely no doubt about the love of God.
தேவனுடைய அன்பிலே சற்றேனும் சந்தேகிக்காத ஒரு நிலை அடைய வேண்டும்.
That God's love covers them and cares for them all the time.
தேவனுடைய அன்பானது அவர்களை பராமரிக்கிறது, எல்லா நேரங்களிலும் அவர்களை பாதுகாக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
And that every command God has given is out of love.
தேவன் கொடுத்திருக்கிற எல்லா கற்பனைகளையுமே அன்பின் நிமித்தமாய் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
If you don't believe that, you don't have faith.
இதை நீங்கள் விசுவாசிக்காத பட்சத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லை
என்றால் And that God will provide all your need according to his riches and glory by Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்.
And a good conscience means every sin confessed.
நல் மனசாட்சி என்றால் எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
Cleansed, confessed and cleansed.
சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அறிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
And a pure heart,
சுத்தமான இருதயம்,
is a heart which is God placed in it only for God.
தேவனுக்கே உரித்தானதான ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும்.
No place for money or relatives or job or house or anything.
அந்த இருதயத்திலே பணத்துக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அல்லது வீட்டுக்கோ மற்ற எந்த உலக காரியங்களும் இடமில்லாமல் இருக்க வேண்டும். தேவனாலே மட்டும் நிறைந்திருக்க ஒரு இருதயம்.
So this is the ground.
இந்த தரையிலே தான் இந்த அன்பு வளர வேண்டும். நல்ல விசுவாசம்,
a good conscience,
நல்ல மனசாட்சி,
and a pure heart,
சுத்தமான இருதயம்.
On this ground,
இந்த மண்ணிலே தான்
we have to have the fruit of love to grow.
அன்பானது வளர வேண்டும்.
And this is the goal of all our teaching.
நம்முடைய எல்லா போதனையுடைய லக்கும் நோக்கமும் இதாக தான் இருக்க
வேண்டும். When you listen to a lot of preaching today,
இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பிரசங்களை நீங்கள் கேட்கும்போது,
do you feel that is leading you to this goal?
இந்த பிரசங்கமானது இந்த லக்கை நோக்கி உங்களை வழிநடத்துகிறது என்று உணர்கிறீர்களா?
Not at all.
இல்லவே இல்லை.
Most of today's preaching is just makes you feel nice.
இன்றைக்கு காணப்படுகிற பல பிரசங்கங்கள் நீங்கள் நல்ல உணர்வுள்ளவர்களாய் நன்றாக இருப்பது போல உணர்வடை செய்ய முடியாது.
Just assures you that you are a very important person.
நீங்கள் மிக முக்கியமான நபர் என்பதை நிச்சயப்படுத்துகிறது.
Gives you a pep talk to overcome discouragement.
அவ்வப்பொழுது ஏற்படுகிற சோதனை சோர்வை மேற்கொள்ளும்படியாக உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளாக
இருக்கு. Just temporarily.
அது நிரந்தரமானதா இல்லாதபடி தற்காலிகமானதா இருக்கிறது.
They know very well you'll come back discouraged again next week.
அடுத்த வாரம் மீண்டும் நீங்கள் சோர்வடைந்து தான் வருவீர்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும்.
No permanent cure.
அதுக்கு நிரந்தரமான ஒரு குணமே இல்லை.
And then teaches you how to have a better house and a better car and a better job.
அதற்கு பிறகு நல்ல வேலையிலே சேருவது எப்படி, நல்ல வீட்டை கட்டுவது எப்படி, நல்ல காரை வாங்குவது எப்படி என்று தான் போதிக்கிறார்கள்.
It is so different from the goal of the apostles.
அப்போஸ்தலர்களுடைய நோக்கத்திற்கும் இந்த பிரசங்கங்களின் நோக்கத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது.
All knew that people in the last days will drift away from the truth.
கடைசி காலங்களிலே சத்தியத்தை விட்டு வழி விலகி செல்வார்கள் என்பதை பவுல் அறிந்திருந்தார்.
Thank God for men like that who had this burden to communicate this truth.
இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அப்போஸ்தலை போல இருந்தவர்கள் இருந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Keep this in mind whenever you hear any preaching.
ஆகவே எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இதன் பின்னணியிலே கேளுங்கள்.
If you are a preacher, make this your goal.
நீங்கள் ஒரு பிரசங்கியாராக இருந்தால் இதுவே உங்கள் நோக்கமாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
It's like a football game.
ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டில்
If the goal is at one end,
அங்கே லக்கை லக்கு குறியில் இருக்கிறது,
you may be a first class player kicking the ball somewhere else, you get nothing.
நீங்கள் முதல் தரமான விளையாட்டு வீரரா இருந்தாலும் நீங்கள் பந்தை வேறு திசையை நோக்கி நீங்கள் அடிப்பீர்கள் என்று சொன்னால் கோல் போட முடியாது. You may be a first class preacher but you're preaching something else that is useless. நீங்கள் நல்ல பிரசங்கியா இருக்கலாம் ஆனால் வேறு ஒரு திசையை நோக்கி பிரசங்கித்தால் அது பிரயோஜனமில்லாத பிரசங்கமாய் மாறுகிறது.
A second class preacher who scores the goal is better than you.
ஒரு இரண்டாம் தரமான பிரசங்கியாரா இருந்தாலும் கூட அவர் அந்த லக்கை அடையத்தக்கதான விதத்தில் பிரசங்கித்தார் என்று சொன்னால் உங்களை காட்டிலும் அவர் மேன்மையான.
இம்பார்ட்டன் திங் இஸ் டு ரீச் திஸ் கோல்.
முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த லக்கை நாம் அடைகிறோமா?
I am amazed that so many believers just are so ignorant of scripture that they don't even consider when they hear preaching whether it's leading them to this goal.
அவர்கள் ஒரு அநேக விசுவாசிகள் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இந்த லக்கை நோக்கி நாம் செல்லுகிறோமா, இந்த லக்கை நோக்கி அடைவதற்கு இந்த பிரசங்கம் உதவியா இருக்கிறது என்பதை அறியாத வண்ணமாக அவர்கள் பேதைகளாக இருக்கிறார்கள்.
It says here in verse 6, some men straying from this type of goal have turned aside to fruitless discussion.
ஆறாம் வசனத்தில் இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சு இடம் கொடுத்து விலகி போனார்கள் என்று வாசிக்கிறோம்.
Those days it was some men, now it is many men.
அந்த நாட்களிலே சிலர், இந்த நாட்களிலே பலர்.
To fruitless discussions and arguments.
வீண் பேச்சும் வீண் வாக்குவாதங்கள்.
They want to be great teachers, it says.
அவர்கள் மிகுந்த பெரிய போதகராக இருக்க வேண்டும் என்று
விரும்புகிறார்கள். They don't understand anything.
ஆனாலும் ஒன்றையும் அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள்.
They talk about the law, some people.
ஒரு சிலருக்கு அவர்கள் பிரமாணத்தை குறித்து போதிக்கிறார்கள்.
Many Christians, in some Christians anyway, even today, make much of the law.
இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் நியாய பிரமாணத்தை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
The commandments.
கற்பனைகள்.
They try to control Christians' behavior with a lot of rules and regulations.
Anega pramanangalaiyum vidhimuralaiyum veithu kristavargalai kattukullaga veithukolla vendum endru virumbugiraar.
That is not God's way.
Adhu devudaiya vazhi alla.
God wants to make us holy through the Holy Spirit, not with rules and regulations.
Devudaiya vazhi aanadhu nammai parisuthaaviyanar moolamaga parisuthamaga seiyavendum endrae irukkiradha vazhiye vidhiyilinaale pramanangalinaale
alla. Rules and regulations is like holding a pig with a chain so that it doesn't get dirty.
ஒரு பன்றியானது அசுத்தத்திற்கு போகாதபடிக்கு அதை சங்கிலிகளால் கட்டி இழுப்பதை போலத்தான் பிரமாணங்கள் காணப்படுகிறது.
But God's way is to change our nature so that we become like a cat that hates dirt.
அசுத்தத்தை வெறுக்கக்கூடிய ஒரு பூனையைப் போல மாறும்படியாக தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார்.
So it says here in verse 9, the law is not made for a righteous man.
ஆகவே நியாயப்பிரமாணமானது நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் என்று 9வது வசனத்தில்
வாசிக்கிறோம். You don't need to put a chain on a cat to prevent it from jumping into the dirty water.
ஒரு பூனை அசுத்தமான தண்ணீரில் விழுந்து விடுமோ என்பதற்காக பயந்து பூனைக்கு ஒரு சங்கிலி தேவையில்லை.
No, it doesn't need a law.
ஒரு அதற்கு ஒரு பிரமாணம்
தேவை. Automatically stay away from dirty water.
அது தானாகவே அசுத்தமான தண்ணீரிலிருந்து தன்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆனால்
a pig needs a chain.
ஒரு பன்றிக்கோ சங்கிலிகள் அவசியம்.
So it says here the law is made for those who are lawless and rebellious etc.
ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம் நியாய பிரமாணமானது அக்கிரமக்காரருக்கும் அடந்தாரர்களுக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்கில்லாதவர்களுக்கும்
immoral men and homosexuals and kidnappers and liars.
வேசிகளுக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடர்களுக்கும் பொய்யருக்கும்
இந்த all those who are against sound teaching.
நல்ல சுவிசேஷ ஆரோக்கியமான சுவிசேஷத்திற்கு உபதேசத்திற்கு எதிராக இருக்கிறவர்களுக்கும்
சவுண்ட் டீச்சிங் மீன்ஸ் டீச்சிங் விச் இஸ் ஹைஜீனிக் அண்ட் ஹெல்தி.
ஆரோக்கியமான உபதேசம் என்பது துப்புரவான ஒரு ஆரோக்கியமான உபதேசம்.
That is the teaching of the gospel of God, it says in verse 11.
11வது வசனத்தில் இதுதான் தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் என்று பார்க்கிறோம்.
A person who has really responded to the working of the Holy Spirit in his heart doesn't need the law.
ஆவி பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் நியாயப்பிரமாணம் அவசியமில்லை.
And then Paul speaks about himself.
பிறகு பவுல் தன்னை குறித்து பேசுகிறார்.
He says God has strengthened me to serve him.
அவருக்கு ஊழியம் செய்வதற்காக தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார்.
Even though I was the chief of sinners earlier verse 15.
15வது வசனத்திலே நான் எல்லா பாவிகளிலும் பிரதான பாவியாக இருந்தாலும் கூட.
And he says I still think of myself as the chief of sinners.
இப்பொழுதும் கூட நான் பிரதான பாவி என்று தான் உணர்கிறேன்.
Meaning that he never forgot what a terrible sinner he had been in past days.
கடந்த நாட்களில் எவ்வளவு ஒரு கொடூரமான பாவியாக இருந்தார் என்பதை அவர் மறக்கவில்லை.
As he's come closer to God, he's recognized more and more sin in himself.
அவர் தேவனுக்கு அருகாமிலே வர 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 அதிகமாக பாவத்தை குறித்து
வருகிறார். That's the mark of anyone who comes close to God. He sees sin in himself.
தேவனுடன் நெருங்கி வருகிற எந்த ஒரு மனிதனுடைய அடையாளம் இதுதான். அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து அதிகமாக பார்க்கிறார்.
What do people see who are far away from God?
தேவனை விட்டு தூர இருக்கிற ஜனங்கள் எதை பார்க்கிறார்கள்?
They see sin in other people.
அவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து
பார்க்கிறார். What do people see in who are close to God?
தேவனுடைய நெருங்கி வருகிறவர்கள் எதை பார்க்கிறார்கள்?
They see sin in themselves.
அவர்கள் தங்களில் உள்ள பாவங்களை பார்க்கிறார்கள்.
You know which category you're in.
நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உங்களுக்கு தெரியும்.
Paul was close to God and he saw sin in himself.
பவுல் தேவனை நெருங்கி சேர்ந்தபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை பார்க்கிறவராக இருந்தார்.
Tremendous mercy of God in forgiving him so that he could be an example to others.
தேவனுடைய நீடிய இரக்கமானது அவரை மன்னித்து மற்றவர்களுக்கு அவரை மாதிரியாய் மாற்றியிருக்கிறது.
So he speaks to Timothy calling him my son.
ஆகவே தீமோத்தேயுவை குமாரனே என்னுடைய மகனே என்று அழைத்து பேசுகிறார். 18வது வசனம்.
He says, do you remember the prophecies that people made concerning you?
உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்கதரிசனங்கள் உனக்கு தெரியுமா?
See, those early Christians lived so much in the power of the Holy Spirit.
ஆதிகால கிறிஸ்தவர்கள் பரிசுத்தால் வல்லமையால் நிறைந்து வாழ்ந்திருந்தபடியாலே
when they were waiting on God.
அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது
Sometimes God would speak for the prophecy.
சில சமயத்தில் தேவன் அவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனங்களை பேசுகிறார்.
Now today that has been so abused.
ஆனால் இன்றைக்கு அது மிகவும் தவறாக பிரயோகம் பண்ணப்படுகிறது.
People have gone to two extremes.
இன்றைக்கு ஜனங்கள் இரு கோடிக்கு சென்று விட்டார்கள்.
One who don't believe in it at all.
ஒரு கூட்டத்தார் தீர்க்க தரிசனங்களை நம்பாதவர்கள்.
And others who think that every single thought that comes into their mind is a prophecy.
மறுகோடியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய மனதிலே வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையுமே தீர்க்கதரிசனம் என்று எண்ணுகிறவர்கள்.
99% are in that category.
99% இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள்.
Perhaps about 1% who know today how to prophesy in the way New Testament speaks about it.
புதிய ஏற்பாட்டு புத்தகமானது எப்படி பேசுகிறதோ அதே போல தீர்க்க தரிசனம் என்பதை விளங்கிக் கொண்டவர்கள் 1% தான்.
But here were people who prophesied concerning Timothy's ministry.
இங்கே தீமோத்தேயுடைய ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள்.
With those prophecies are like weapons with which you can fight a good fight.
நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி அந்த தீர்க்க தரிசனமானது உனக்கு ஆயுதங்களை போல இருக்கிறது என்று சொல்கிறார்.
And use them.
அவைகளை பயன்படுத்த.
Along with them that promise alone is not enough.
அந்த வாக்குத்தத்தம் மட்டும் போதாது.
Don't think just because somebody made a prophecy it will be fulfilled in your life.
யாரோ ஒருவர் தீர்க்கதரிசனம் சொன்னபடியினாலே தானாகவே உன் வாழ்க்கை நிறைவேறிவிடும் என்று எண்ண வேண்டாம்.
Want it to be fulfilled you must keep faith and a good conscience.
அது நிறைவேற வேண்டும் என்று விரும்பினால் நீ விசுவாசத்தையும் நல்மனசாட்சியும் காத்துக்கொள்ள வேண்டும்.
And he says if you reject a good conscience then you'll make shipwreck of your faith.
நல்மனசாட்சியை நீ தள்ளிவிட்டால் விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தி விடுவாய்.
Many people have made shipwreck of their faith because they have not kept a good conscience.
அநேக நல்மனசாட்சியை காத்துக்கொள்ளாதபடியினாலே தங்களுடைய விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தி இருக்கிறார்கள்.
When we read here about two people who he names them Hymenaeus and Alexander.
இமெனேயும் அலெக்சாண்டரும் என்ற பெயரை சொல்லப்பட்ட இரண்டு நபர்களை இங்கே பார்க்கிறோம்.
Who were not emphasizing the necessity of a good conscience.
அவர்கள் நல்மனசாட்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தாதவர்கள்.
So they made shipwreck of their faith. They began to teach all types of strange doctrine.
அவர்கள் வேற்றுமையான எல்லா விதமான உபதேசங்களை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நல்மனசாட்சியை காத்துக்கொள்ளவில்லை.
Is it right to name people who are teaching something wrong?
தவறான காரியங்களை போதிக்கிற மக்களுடைய பெயர்களை குறிப்பிடுவது சரியா?
Some people have got a wrong understanding here.
சிலருக்கு இந்த விஷயத்திலே தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கு.
They say we love one another, we should not mention any names.
நாம் ஒருவரை நேசிக்கிறபடினால யாருடைய பெயரும் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள்.
But the Holy Spirit doesn't agree with you.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒத்துக்கொள்வதில்லை.
The Holy Spirit inspired Paul to name people who were leading others astray by their wrong teaching.
தங்களுடைய தவறான உபதேசத்து மூலமாக மற்றவர்களை வழிவிலக செய்கிற மக்களுடைய பெயர்களை குறிப்பிடுவதற்கு ஆவியானவர் ஏவி இருக்கிறார்.
He named Demas in 2 Timothy because Demas had gone following the world.
தேமா என்பவன் இந்த உலகத்தை மேல் ஆசை வைத்து பின்பற்றி வழிவிலகி போனபடினாலே 2 Timothy 4 அதிகாரத்தில் அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது.
This Alexander is named again in Timothy as someone who did Paul a great deal of harm.
பவுலுக்கு வெகு தீமை செய்ததான மனிதனாக அலெக்சாண்டருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது.
And not only that.
அது மட்டுமல்ல.
Paul says I delivered them over to Satan.
அவர்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று பவுல் சொல்கிறார்.
Apostles had an authority to hand people over to Satan.
ஜனங்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க முடியாத அதிகாரமானது அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது.
Those are not empty words.
இவெல்லாம் வெறுமையான வார்த்தைகள் அல்ல.
Paul delivered them over to Satan. They actually got into Satan's hands.
அவர்கள் பவுல் அவர்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்த பொழுது அவர்கள் சாத்தானுடைய கரங்களிலே போய் அவர்களை சிக்கிக்கொண்டார்கள்.
In chapter 2 Paul says.
2 அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்.
I urge all of you to pray and give thanks for all men.
எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் ஜபிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று புத்தி சொல்கிறார்.
And especially for kings and those in authority.
குறிப்பாக ராஜாக்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும்.
So that we can lead a quiet life in godliness and dignity.
அப்படியானால் நாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண முடியும்.
We must have an attitude of thanksgiving for everybody around us.
நம்மை சுற்றி உள்ள எல்லாருக்காகவும் நாம் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஒரு மனப்பான்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
You believe the Bible says that?
வேதம் இதை சொல்கிறது என்று நம்புகிறீர்களா?
Thanksgivings be made on behalf of all men.
எல்லா மனிதருக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று பார்க்கிறோம்.
We are not only to give thanks for all things.
எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துவது மட்டுமல்ல.
It says we have to give thanks for all men.
எல்லா மனிதர்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும்.
We may not agree with them.
அவர்களோடு கூட நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம்.
But God is sovereign, even our enemies. We have to give thanks because God is using them for some purpose.
தேவன் சர்வத்தையும் ஆளுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே சத்துருக்களுக்காக கூட நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிக்கோளை நிறைவேற்றலாம்.
For kings.
ராஜாக்களுக்காக.
And when Paul wrote that to Timothy, the emperor of Rome was a most wicked emperor called Nero.
தாம் பவுல் தீமோத்தேயு எழுதின இந்த காலத்திலே அந்த ரோம் நாட்டிலே உள்ளதான அந்த அதிபதியானவன் நீரோ மன்னன் மிகவும் கொடுமையானவனாய் இருந்தான்.
Do we pray for those who are in authority?
அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
Even if they are evil?
அவர்கள் தீமையானவர்களாக இருந்தாலும் கூட ஜெபிக்க வேண்டும்.
Most of the rulers of the world, they are not believers.
உலகத்திலே காணப்படுகிற பல ஆளுகை செய்கிறவர்கள் அவர்கள் விசுவாசிகள் அல்ல.
99.9% of them are not believers.
99.9% விசுவாசிகள் இல்லை.
They are ungodly people.
அவர்கள் எல்லாரும் தேவனற்றவர்களாக
இருக்கிறார். But we have to pray for them.
ஆனாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
Jesus Christ has got all authority in heaven and earth.
ஏனென்றால் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவன் இயேசுக்கு சகல அதிகாரம்
கொடுக்கப்பட்டது. We are the representatives of Christ on earth.
பூமியிலே நாம் தான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம்.
Who are here to pray and control affairs in this world.
நாம் தான் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே ஜெபித்து அவளை கட்டுப்படுத்தலாம் இருக்க வேண்டும்.
What do we pray?
எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்?
We pray that the circumstances will be such that make it easy for the spread of the gospel.
சுவிசேஷமானது எளிமையாய் பரம்புவதற்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும்.
It's the responsibility of the church to pray for the country it is placed in, for peace in that country.
ஒவ்வொரு சபையும் எந்த நாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நாட்டினுடைய சமாதானத்துக்காக ஜெபிப்பது அந்த சபையின் பொறுப்பாகும்.
God wants all men to be saved, it says in verse 4.
நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
We see one very interesting thing in verse 5.
ஐந்தாம் வசனத்திலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
That after Jesus went up to heaven,
இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்ற உடனே,
he is the mediator between God and man, verse 5.
ஐந்தாம் வசனத்திலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார்.
He is still called the man Christ Jesus.
அங்கே நாம் பார்க்கிறோம், மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று ஆரம்பித்தார்.
Even though he is God,
அவர் தேவனாய் இருந்தாலும் கூட,
he is forever called the man Christ Jesus.
மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று அழைக்கப்படுகிறார்.
So he is not given up his humanity when he went to heaven.
ஆகவே அவர் பரத்திற்கு ஏறெடுக்கப்பட்ட பொழுதும் கூட அந்த மனித தன்மையை அவர் விட்டுவிடவில்லை.
And then he goes on to speak about women.
பிறகு ஸ்திரீகளின்
ministry.
ஸ்திரீகளை குறித்தும் அவருடைய ஊழியங்களை
குறித்தும்
பவுல் பேசுகிறார். 9 வசனத்தில்
particularly he says women must be very careful about the way they dress.
குறிப்பாக ஸ்திரீகள் தங்கள் ஆடை அணிகிற விதத்தை குறித்து மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Men don't have that temptation.
ஆண்களுக்கு அப்படிப்பட்ட சோதனை அதிகமாக இல்லை.
There's no exhortation in the Bible how men should dress.
ஆகவே ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை குறித்த ஒரு புத்திமதி வேதத்தில் காணப்படவில்லை.
Women particularly are told to dress with proper clothing.
ஆகவே ஸ்திரீகள் அவர்கள் நல்ல வஸ்திரங்களினாலே தங்களை அணிந்து
modestly and discreetly,
அவர்கள் தகுதியான வஸ்திரத்திலே நாணத்தினாலே தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்.
All sisters should take this to heart.
எல்லா சகோதரிகளும் இந்த வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
They must dress modestly and discreetly.
தகுதியான வஸ்திரத்தினாலே தங்களுக்கு ஏற்ற வஸ்திரத்தினாலே அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்.
With braided hair or gold or pearls or costly garments.
மயிரை பின்னதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது அவர்கள் தங்களை அலங்கரிக்க தேவையில்லை.
Very very few sisters obey these commands.
வெகு சில ஸ்திரீகளே சகோதரிகளே இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள்.
We don't force people to do it.
இதை செய்ய முடியாக நாம் யாரையும் நிர்பந்திப்பதில்லை.
So I would not force anybody in a church not to wear gold or pearl.
ஆகவே ஒரு சபையிலே நீங்கள் நகை அணிய கூடாது என்று நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன்.
Certainly I would compel them to dress modestly if they are going to dress immodestly and provoke others to be tempted.
அவர்கள் ஒழுங்கற்ற வஸ்திரம் தரித்து மற்றவர்களை சோதிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவர்களை கூப்பிட்டு ஒழுங்காய் ஆடை அணியுங்கள் என்று சொல்லுவேன்.
Why would we not force them to remove their gold or pearls or costly garments?
அவருடைய பொன் அல்லது விலையேறப்பட்ட முத்துக்களை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது?
They don't tempt others.
அதன் நிமித்தமாய் அவர்கள் மற்றவர்களை சோதிப்பதில்லை.
And that must be their personal choice. To live in simplicity and dress simply.
எளிமையாக வாழ வேண்டும், எளிமையான ஆடை அணிய வேண்டும் என்பது அவர்களை தனிப்பட்ட தெரிந்துகொள்ளலாக இருக்கிறது.
If they are forced to do it, it becomes a dead work which has no value before God.
ஆனால் அதே காரியத்தை செய்யும்படியாக கட்டாயப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக அது விலை மதிப்பில்லாததான ஒரு செத்த கிரியாய் மாறிவிடுகிறது.
God's word is clear.
ஆனால் தேவனுடைய வார்த்தையானது தெளிவாக
இருக்கிறது. Women should not have fancy hairdos and all this type of jewelry.
இவ்விதமான நகைகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டாம், வித்தியாசமான மயிரை பின்னதலினால் அலங்கரிக்க வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
Don't follow the example of those who disobey these scriptures.
இந்த வேதவசனத்துக்கு கீழ்ப்படியாத மக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம்.
Women should adorn themselves with good works, it says.
இங்கே நாம் பார்க்கிறோம், நற்கிரிகளினாலே தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்.
And receive instruction in humility.
தாழ்மையிலே அவர்கள் அந்த தேவ புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
And there are two things a woman is not permitted to do.
ஸ்திரீகளுக்கு தடை செய்யப்பட்ட இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
Teach men in the church.
சபையில் உள்ள புருஷர்களுக்கு அவர்கள் போதிக்க கூடாது.
And to have authority over men in the church.
சபையில் உள்ள புருஷர்கள் மீது அவர்களுக்கு அதிகாரம் இருக்க கூடாது.
That means a woman cannot be an apostle.
அவருடைய பொருள் என்னவென்றால், ஒரு ஸ்திரீயானவள் அப்போஸ்தலனாக இருக்க முடியாது, அல்லது தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது,
or a pastor,
அல்லது ஒரு போதகராக இருக்க முடியாது,
or a teacher,
அல்லது போதிக்கிறவராக இருக்க முடியாது, மேய்ப்பனாக இருக்க முடியாது சபையில்.
She can be an evangelist outside to other unbelievers.
மற்ற அவிசுவாசிகள் மத்தியிலே சுவிசேஷ பெண்ணாக இருக்கலாம்.
She can prophesy.
தீர்க்கதரிசனம் சொல்லலாம்.
1 Corinthians 11 says that.
1 கொரிந்தியர் 11 அதிகாரம் சொல்கிறது.
When it says in 1 Corinthians 14 she is not allowed to speak, it's referring to this teaching.
1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே ஸ்திரீகள் சபையிலே பேச வேண்டாம் என்று சொல்லும்போது இந்த வசனத்தை தான் அடிப்படையாக வைத்து சொல்கிறது.
Prophesying is sharing something for people's edification and encouragement.
மக்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்கள் உற்சாகமடைய முடியாத சில காரியங்களை பேசலாம்.
Teaching is an authoritative job.
ஆனால் போதனை செய்வது என்பது ஒரு அதிகாரமுள்ள ஒரு பணியாகும்.
Woman must not have authority.
ஆகவே ஒரு ஸ்திரீ அப்படிப்பட்ட அதிகாரத்தை புருஷன் மீது செலுத்தக்கூடாது.
She can teach children, she can teach other women.
மற்ற ஸ்திரீகளுக்கு போதனை செய்யலாம், மற்ற பிள்ளைகளுக்கு போதனை செய்யலாம்.
Reason for this is,
இதனுடைய காரணம் என்னவென்றால்,
first of all, Adam was first created.
ஆதாம் தான் முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டார்.
He was not created as a helper for Eve, but Eve was created as a helper for him.
ஏவாளுக்கு உதவி செய்ய முடியாது ஆதாம் உண்டாக்கப்படவில்லை, ஆனால் ஆதாமுக்கு உதவி செய்ய முடியாது ஏவாள் உண்டாக்கப்பட்டார்.
Secondly,
இரண்டாவதாக,
Eve was the one who was deceived.
வஞ்சிக்கப்பட்டது ஏவாள் தான்,
not Adam.
ஆதாம் அல்ல.
And therefore, that's the second reason why she should not be a teacher.
ஆகவே ஏன் போதிக்கிற பணியை செய்யக்கூடாது என்பதற்கு இதுதான் இரண்டாவது காரணம்.
But she can have many other ministries.
ஆனால் மற்ற பல ஊழியங்களை செய்யலாம்.
And one very important ministry is mentioned here of being a mother to children in verse 15.
15-ஆம் வசனத்திலே அநேக பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கக்கூடியதான ஒரு நல்ல ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
So she can bring up those children in the fear of God, which is a very important ministry.
ஆகவே தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலே வளர்க்கிற ஒரு ஊழியமானது மிக முக்கியமான ஊழியம்.
A man can't have that. Man cannot bear children.
மனிதன் பிள்ளைகளை ஒரு புருஷன் பிள்ளைகளை பெற முடியாது. ஆகவே அவனது ஊழியத்தை செய்ய முடியாது.
Women are very important in the church.
ஆகவே ஸ்திரீகள் சபையில் முக்கியமானவர்கள்.
So if we follow the balanced teaching here,
ஆகவே இங்கே உள்ளதான சமநிலையான ஒரு போதனை நாம்
பின்பற்றினால், we can be protected from much confusion.
பலவிதமான குழப்பங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட முடியும்.
God help us to follow it.
தேவன் தாமே இவைகளை பின்பற்ற முடியாய் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம்.
In our study of through the Bible, we have reached 1 Timothy and we are now going to turn to chapter 3.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்திலே நாம் இப்பொழுது 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
In chapter 3, we read about the qualifications for elders and deacons.
3 அதிகாரத்திலே மூப்பர்களுக்கும் கண்காணிப்பு செய்கிறவர்களுக்கும் உள்ள ஒரு குணாதிசயங்களை குறித்து வாசிக்கிறோம்.
If all Christians had followed these standards, we would have had a much higher standard in the church today.
எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த தரத்தை பின்பற்றி இருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு இன்றைக்கு வித்தியாசமான நல்ல ஒரு தரமுள்ள கிறிஸ்தவமானது அமைந்திருக்கும்.
No one must have responsibility in the church who does not have these qualifications.
இங்கே சொல்லப்பட்டதான இந்த நிபந்தனைகள் இல்லாத யாருமே சபையிலே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாது.
First of all, it says his testimony must be one which other people cannot reproach. Chapter 3 verse 2.
3 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மற்றவர்கள் அசட்டை பண்ணக்கூடியதான ஒரு காரியம் இந்த காரியம் இவனிடத்தில் இருக்கக்கூடாது.
And then he lists a number of things.
இப்படி குற்றம் சாட்டப்படாதவன இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களை கீழே சொல்கிறார்.
Number 1 is his relationship with his wife.
முதல் காரியம் அவனுக்கு தன்னுடைய மனைவியினோடு கூட உள்ளதான உறவு.
He must be the husband of one wife.
ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும்.
He doesn't have to be a perfect husband, but he must be a good husband.
பூரணமான ஒரு புருஷனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு புருஷனாய் இருக்க வேண்டும்.
But certainly only of one wife.
ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு மனைவியுடைய புருஷனாய் தான் இருக்க வேண்டும்.
In those days and even today there are many heathen who married two wives or three wives.
அந்த நாட்களிலேயும் சரி இந்த நாட்களிலேயும் சரி அநேக புறஜாதியார்கள் இரண்டு அல்லது மூன்று பேரை திருமணம் செய்து கொண்டு மனைவியாக
மாற்றிக்கொண்டார். Born again and go to heaven.
அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் மீண்டுமாய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பரலோகத்துக்கு போக முடியும்.
But they can't be elders in a church.
ஆனால் அவர்கள் சபையிலே ஒரு மூப்பராக இருக்க முடியாது.
Because they got more than one wife.
ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மனைவியை காட்டிலும் அதிகப்படியாக மனைவிமார்கள் இருக்கிறார்கள்.
They, when such people get converted, they must live with one and support the other separately.
அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு மனைவியோடு கூட வாழ்க்கை நடத்த வேண்டும், மற்ற இருவருக்கும் பொருளாதார ரீதியிலே அவர்கள் தாங்க வேண்டும்.
But they can't be elders.
ஆனால் அவர்கள் மூப்பராக இருக்க முடியாது.
And if a person divorces his wife and marries another,
ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து இன்னொரு மனைவியை திருமணம் செய்து
கொண்டார்,
அவனுக்கும் இரண்டு மனைவிகள் இருக்கிறார்.
One the old one and now the new one.
ஒன்று பழைய மனைவி, இப்பொழுது புதிய மனைவி.
He cannot be an elder in a church.
அவன் ஒரு சபைக்கு மூப்பனா இருக்கவே முடியாது.
He cannot be a pastor.
அவன் ஒரு போதகனா இருக்க முடியாது, தீர்க்கதரிசியா இருக்க முடியாது.
And yet we see all over the world today so many people who are divorced and are leaders in churches.
ஆனாலும் இன்றைக்கு முழு உலகத்தை பார்க்கிற காரியம் என்னவென்றால் அநேகர் விவாகரத்து செய்து அவர்கள் பிரசங்கியாரலாய்
காணப்படுகிறார்கள்.
என்று சொல்லட்டுமா?
We live in a day when Christians have thrown the Bible into the trash can.
இன்றைக்கு நாம் எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா? கிறிஸ்தவர்கள் வேதத்தையும் வேத வசனத்தையும் குப்பை தொட்டிலே தூக்கி எறிந்து விட்டு வாழ்கிறார்கள். எழுத்தின்படியாக எரியவில்லை.
Oh, we treat this book with great respect.
இந்த புத்தகத்தை மிகுந்த கனத்தோடு கூட நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லலாம்.
We don't care for what's written inside.
ஆனால் அதில் எழுதப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் அக்கறைப்படுவதில்லை.
If we did care, we would never allow a divorced man to be a preacher or a leader in any church.
அப்படி அக்கறைப்பட்டிருந்திருப்போம் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு சபையையும் நடத்துவதற்கு எந்த ஒரு தலைவனையும் இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் நியமிக்க மாட்டோம்.
A preacher would not marry a divorced person.
அதே போல ஒரு பிரசங்கியார் விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு மனைவியையும் திருமணம் செய்யக்கூடாது.
But we say, oh, he's so gifted.
ஐயோ இல்லை, அவ்வளவு வரம்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்.
Gift is not more important than obedience to God's word.
வரம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை காட்டிலும் முக்கியத்துவம் பெறக்கூடாது.
He must be a hospitable man whose house is open to God's people.
அவன் அநேரே உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவனுடைய வீடானது வருகிற தேவ ஜனங்களுக்கு திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். போதக சமர்த்தனா இருக்க வேண்டும்.
And verse 3 last part, he must be free from the love of money.
பண ஆசை இல்லாதவனா இருக்க வேண்டும் என்று மூன்றாம் அதிகாரம் கடைசியிலே பார்க்கிறோம்.
How many pastors do you find today who are free from the love of money?
இன்றைக்கு பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்ற எத்தனை பாஸ்தர்மார்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள்?
So few.
மிக மிக குறைவு.
5% perhaps.
ஒருவேளை 5% இருக்கலாம்.
95% love money.
95% பணத்தை நேசிக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
They are disqualified from God's work immediately.
அவர்கள் அந்த நேரத்திலே தானே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள்.
They must be able to bring up their children in a good way.
அடுத்த குணாதிசயம் என்னவென்றால் தகுதி என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்தவர்களாக இருக்க வேண்டும்.
Many Christian workers, their children are wayward and rebellious and a disgrace to the Lord's name.
அநேக கிறிஸ்தவ ஊழியருடைய பிள்ளைகள் அவர்கள் வழிவிலகி சென்றவர்களாய் தேவனுடைய நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்குறவர்களாய் இருக்கிறார்கள்.
Such people are not fit to be leaders.
அப்படிப்பட்டவர்கள் தலைவராய் இருப்பதற்கு தகுதி இல்லை.
They can be believers in a church but never elders or leaders.
அவர்கள் ஒரு சபையிலே விசுவாசிகளாய் இருக்கலாம் ஆனால் ஒரு காலம் சபையிலே மூப்பர்களாய் இருக்க முடியாது.
There is a reason for that.
அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
If he can't take care of 3 or 4 children at home, how is he going to take care of 50 people or 100 people in a church?
வீட்டிலே இருக்கக்கூடிய 2-3 பேர் பொறுப்படுத்த நடத்த தெரியவில்லை என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய 100 பேரை எப்படி பொறுப்படுத்த நடத்த முடியும்? 5 வசனம்.
So that teaches us that the home is a training ground for ministry in the church.
ஆகவே ஒரு குடும்பமானது சபையில் இருக்கக்கூடிய ஊழியத்திற்கு ஒரு பயிற்சி களமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
I am a physical father at home and a spiritual father in the church.
குடும்பத்திலே நான் சரீர பிரகாரமாக தகப்பனாக இருக்கிறேன், ஆவிக்குரிய ரீதியிலே சபையிலே தகப்பனாக இருக்கிறேன்.
If I can't bring up 3-4 children at home in the fear of God, I'll never be able to bring 100 people in the fear of God.
வீட்ல இருக்கிற 2-3 பேர் தேவபக்தியிலே நான் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய 100 பேர்
கொண்டு
பொருள் வேலைக்காரன் அல்லது பணியாளர் என்ற பெயர்.
அவ்வளவுதான். We need servants in the church.
சபையிலே நமக்கு வேலைக்காரர்கள் தேவை.
I prefer to call them servants and not deacons.
அவர்களை நான் பிஷப் என்று அழைக்காதபடிக்கு அவர்களை கண்காணி என்று அழைக்காதபடிக்கு நான் அவர்களை ஊழியர்கள் என்று தான் அழைப்பேன்.
Why should we call them deacons?
ஏன் அவர்களை உதவிக்காரர்கள் என்று அழைக்க வேண்டும்?
That's a Greek word.
அது கிரேக்க வார்த்தை.
Translated.
அதனுடைய மொழிபெயர்ப்பு
servants.
வேலைக்காரர்கள்.
So in the church we need servants.
ஆகவே சபையிலே நமக்கு வேலைக்காரர்கள் இருக்க வேண்டும்.
And this is referring to many practical aspects of ministry.
இந்த காரியமானது நடைமுறை ஊழியத்திலே உள்ள காரியங்களை குறித்து குறிக்கிறது.
In a large church we need someone to take care of the finances.
ஒரு பெரிய சபையிலே ஒருவர் பொருளாதாரத்தை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Someone to take care of maybe a building or conference arrangements etc. So many things.
கட்டடம் கட்டும் பணி அல்லது ஒரு கூட்டங்களை ஒழுங்கு செய்வதற்கு வேண்டிய ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும்.
Helping the widows.
அல்லது விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும்.
And many things like that.
இதுபோல பல காரியங்கள்.
These are all servants.
இவர்கள் எல்லாரும் வேலைக்காரர்கள்.
With various ministries of practical areas.
நடைமுறை பகுதியில் உள்ளதான பலவிதமான வேலைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
They also must have a good testimony.
அவர்களுக்கும் கூட நற்சாட்சி உண்டாயிருக்க வேண்டும்.
You know, they must not be gossipers. That's the meaning here when it says they should not be double-tongued.
அங்கே இருநாக்குடர்களாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் அவர்கள் புறங்குறளாக இருக்கக்கூடாது என்ற அர்த்தம்.
They should not be liars.
அவர்கள் பொய் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும்.
They must not be eager to make money.
அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டுமே என்று ஆதாயமாய் ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கக்கூடாது.
They must know the truth of the faith.
விசுவாசத்தின் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
They must have a clear conscience.
சுத்த மனசாட்சியை காத்துக் கொள்ள வேண்டும்.
And they must be tested before they are given any responsibility.
அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் சோதிக்கப்பட வேண்டும்.
And women can also have a ministry.
ஸ்திரீகளுக்கும் கூட ஊழியங்கள் உண்டு.
Who are servants like for you read Romans 16. Paul had number of servants.
ரோமர் 14 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பலவிதமான ஸ்திரீகள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள்.
Jesus had in Luke chapter 8 we read.
லூக்கா 8 அதிகாரத்தில் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருந்தார்கள்.
They must also be very careful they are not gossips.
அவர்களும் கூட அவதூறு பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும்.
But faithful in all things.
எல்லா காரியங்களிலே முன்னிலையாக இருக்க வேண்டும்.
And these servants must be husbands also of one wife.
இந்த உதவிக்காரரானவர்களும் ஒரே மனைவியுடைய புருஷராக இருக்க வேண்டும்.
A divorced person cannot be a treasurer of a church.
ஒரு விவாகரத்து செய்த ஒரு மனிதன் ஒரு சபையிலே பொருளாளராக இருக்க முடியாது.
He cannot be given any responsibility.
அவனுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட முடியாது.
He can be a part of the church but he cannot be given any responsibility.
சபையின் ஒரு பகுதியாக இருக்கலாமே ஒழிய எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படக்கூடாது.
I don't think we will ever see a day when the whole church of Jesus Christ will come back to these standards.
இயேசுவுடைய முழு சபையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருமா என்பது சந்தேகத்துக்குரிய காரியமா இருக்கிறது.
It will not happen.
அது நடக்காது.
But a remnant will be there in the last days who hold these standards.
ஆனால் இந்த விதமான தரத்தை உடைய மீந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க போகிறார்கள்.
And then further on he speaks about the great mystery of godliness in verse 16.
16th vasanathile devabhaktikkuriya ragasyathai kurithu avar pesugirar.
The great mystery of godliness is that Christ came in our flesh and lived a holy life.
Indha devabhaktikkuriya ragasyam enna vendral devan maamsathile velippattar
and lived a holy life.
Or parisuthamana vaalkai vaandar.
He was pure in his spirit.
அவர் தம்முடைய ஆவியிலே சுத்தமாய் காணப்பட்டார்.
And this is an amazing thing because nobody had ever walked in this flesh and lived in purity of spirit.
யாருமே இந்த மாம்சத்திலே வாழ்ந்து ஆவியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்ததே இல்லை.
So the big mystery is how did Jesus do it?
அவே பெரிய ரகசியம் என்னவென்றால் இயேசுவுக்கு எப்படி அது முடிந்தது?
If we can understand how he did it then we can do it.
அவர் எப்படி செய்ய முடிந்தது என்று விளங்கிக் கொண்டால் நாம் அதை செய்ய முடியும்.
He emptied himself of all self confidence.
தன்னுடைய எல்லா சுய நம்பிக்கையிலிருந்தும் தம்மை வெறுமையாக்கி விட்டார்.
Depended on the Holy Spirit moment by moment by moment.
ஒவ்வொரு நிமிடமும் அவர் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தே அவர் வாழ்ந்தார்.
That is how he lived this life.
இப்படித்தான் அவர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்.
He says but
ஆனால்
chapter 4 verse 1 the Holy Spirit says people will go to seek all types of other ways of living holy life in the last days.
கடைசி நாட்களிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு பல வழிகளை பின்பற்றுவாள் என்று வாசிக்கிறோம்.
Instead of seeing how Jesus lived it,
இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக
they will teach all types of other doctrines.
அவர்கள் வித்தியாசமான உபதேசங்களை எல்லாம் பிரசங்கிக்க ஆரம்பித்துவார்கள்.
Deceived by deceitful spirits.
அவர்கள் வஞ்சிக்கிற ஆவியினாலே வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள்.
By people who don't have a good conscience.
நல்ல மனசாட்சி இல்லாத மக்களின் மூலமாக
they will teach.
அவர்கள் எதை உபதேசிப்பார்கள்?
That in order to be holy, you must not get married.
பரிசுத்தமாய் இருப்பதற்கு நீங்கள் விவாகம் பண்ண கூடாது.
Sex is bad.
பாலியல் உறவு என்பது தீமையானது. திருமணத்திலே கூட அது மோசமானது. ஆகவே நீ பரிசுத்தமானா இருக்க வேண்டும் என்று சொன்னால் விவாகம் பண்ண கூடாது.
There are groups today that teach that if you want to serve God you should not be married if you want to be a leader in a church.
ஒரு சபையிலே தலைவனா இருக்க வேண்டும் என்றாலும் சரி அல்லது ஊழியம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி திருமணம் செய்யக்கூடாது என்று போதிக்கிற கூட்டத்தார் இன்றைக்கு உண்டு.
Some major denominations in Christianity that teach that.
இதை போதிக்க கூடியதான பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபன சபையில் இருக்கிறது.
That is one of the doctrines of demons mentioned here.
இங்கே அவைகள் பிசாசுடைய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்றாக இருக்கிறது.
Verse 1. This is a doctrine of a demon.
இவைகள் பிசாசுகளின் உபதேசம் என்று ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
The second thing they say.
இரண்டாம் காரியம் அவர்கள் சொல்கிறது.
Is that if you want to be holy there are certain foods you should not eat.
ஒரு சில தேவ போஜனங்களை நீங்கள் விலக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
Be vegetarian.
நீங்கள் ஒரு சமய சைவ சாப்பாட்டை சாப்பிட
வேண்டும்.
அப்படியானால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்கிறார்.
Fast a lot.
அல்லது அதிகமாக உபவாசிக்க
வேண்டும். Don't eat food much.
அதிகமாக சாப்பாடு சாப்பிடக்கூடாது.
Then you will be holy.
அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று போதிக்கிறார்.
It's not true.
அது போய் மெய்யல்ல.
You don't become holy by fasting.
உபவாசிப்பதனாலே நீங்கள் பரிசுத்தமாய் மாற முடியாது.
It's a good thing but it's the Holy Spirit who makes us holy.
உபவாசிப்பது நல்லதுதான் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர்.
And it's not by avoiding certain foods that we become holy.
சில போஜன பதார்த்தங்களை தவிர்ப்பதனாலே நாம் பரிசுத்தவான்களை மாறிவிட முடியாது.
All food is good we can eat it if we pray over it.
தேவன் படைத்ததெல்லாம் நல்லதுதான் நான் ஜெபித்து அவைகளை சாப்பிடலாம் என்று வேதம் சொல்கிறது.
And then he warns Timothy particularly not to listen to worldly fables verse 7 which are only fit for old women.
கிழவிகள் பேச்சுமா இருக்கக்கூடிய கத்துக்களை கட்டுக்கதைகளுக்கு விலக வேண்டும் என்று ஏழாம் வசனத்தில் சொல்கிறார்.
It's amazing how so many of God's people
அநேக தேவ ஜனங்கள்
they are led astray by all types of gossip and stories nowadays.
எல்லாவிதமான கட்டுக்கதைகளும் புறங்கூறுதலையும் கேட்டு வழிவிலகி போகிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது.
And so he tells them to pursue godliness.
ஆகவே நீங்கள் தேவபக்தியை நீங்கள் முயற்சி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணுங்கள் என்று சொல்கிறார்.
Don't let anyone look down on your youth he says in verse 12.
12வது வசனத்தில் உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ண வேண்டாம் என்று சொல்கிறார்.
But be an example verse
12. 12வது வசனத்தில் நீ மாதிரியாக இருக்க வேண்டும் விசுவாசிகளுக்கு.
See, false teachers teach certain things verses 1 2 3 4.
1 2 3 4 ஒரு சில காரியங்களை உபதேசிக்கிறார்.
But true teachers verse 12 are an example.
ஆனால் மெய்யான போதகர்கள் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல நல்ல மாதிரியாக இருப்பார்கள்.
A false teacher just teaches.
பொய்யான பொய் உபதேசக்காரர்கள் வெறும் போதிப்பதிலே இருந்து விடுவார்கள்.
True teachers an example in his speech in verse 12 conduct love faith and purity.
ஆனால் நல்ல உண்மையான போதகர்கள் அவர்கள் வார்த்தையிலே நடக்கிலே அன்பிலே ஆவிலே விசுவாசத்திலே கற்பிலே எல்லாருக்கும் மாதிரியா இருப்பார்.
Not only in his character
அவருடைய குணாதிசயத்திலே மட்டுமல்ல
he also exercises spiritual gifts.
ஆவிக்குரிய வரங்களை அவர்கள் உபயோகிப்பார்கள்.
He says in verse 14 to Timothy don't neglect this spiritual gift that you have.
திமோத்தேயுவே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே என்று
போல் சொல்கிறார். Which you got through a prophetic utterance when people laid hands on you, the elders laid hands on you.
மூப்பராகிய சங்கத்தார் மேல் கைகளை வைத்தபொழுது உனக்கு தீர்க்கதரிசனால் உனக்கு அளிக்கப்பட்ட வரம் என்று சொல்கிறார்.
So we see there that they laid hands on Timothy and prophesied and he got a spiritual gift there.
ஆகவே திமோத்தேயுவின் தலையின் மீதே கைகளை வைத்து தீர்க்கதரிசனம் சொன்ன பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய வரங்கள் கிடைத்தது என்று பார்க்கிறோம்.
So he tells Timothy.
ஆகவே திமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார்.
Pay close attention to these things and give yourself completely to it.
நீ இவைகளையே சிந்தித்துக் கொண்டு என்று சொல்லுகிறார் இவைகளில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார்
so that your progress will be evident to everybody
அப்படியானால் நீ தேறுகிறது எல்லாருக்கும் விளங்கும்
and in chapter 5
ஐந்தாம் அதிகாரம்
he is talking about various matters concerning the church how to take care of widows and concerning elders in the church
சபையானது விதவைகளை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்
what should your attitude be to young sisters
இளம் சகோதரிகளை குறித்தங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்
pure attitude verse 2
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் நல்ல கற்போடு கூட உள்ள தூய பார்வை
towards the older sisters as mothers
முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை பார்க்கும்போது தாய்களை போல நடத்த வேண்டும்
treat the younger brothers as your own brothers verse 1
ஒன்றாம் வசனத்திலே இளைய சகோதரர்களை உன்னுடைய சொந்த சகோதரர்களை போல நடத்து
and treat the older men as fathers never rebuke an older man
முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் அவர்களை தகப்பனை போல நடத்துங்கள் என்று சொல்கிறார்
appeal to him as a father
ஒரு தகப்பனை போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்
and further down
கீழே
பார்க்கிறோம் speaks about helping widows this is a big ministry in the early church
ஆதிகால சபையிலே விதவைகளுக்கு உதவி செய்வது என்பது பெரிய ஊழியமாக இருந்தது
there were many widows in the early church partly because so many christians were being martyred for the faith
அந்த காலகட்டத்திலே உள்ள சபையிலே अनेक விதவைகள் இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் அதிலே अनेक புருஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியிலே மரித்தார்கள்
so the church took responsibility to take care of the financial needs of these widows
ஆகவே இப்படிப்பட்ட விதவைகளுடைய பண விஷயத்திலே சபையானது பொறுப்பெடுத்துக் கொண்டது
but he says if there is a brother there who's got his own mother as a widow then verse 8 he should take care of his mother
ஆனால் அந்த விதவைகளுக்கு ஒரு சகோதரன் இருப்பானே என்று சொன்னால் அந்த ஒரு மகன் இருப்பானே என்று சொன்னால் அந்த மகன் தான் அந்த தாயை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம்
it's an amazing verse verse 8 if you don't take care of your own family you're worse than an unbeliever
ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருக்கிறான் என்று கட்டுக்கதான வசனம் இருக்கிறது
this verse teaches us how important it is for us to take responsibility financial responsibility for our own family
நம்முடைய சொந்த குடும்பத்தினுடைய பொருளாதார காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டியது எவ்வளவு சீரியஸான ஒரு பொறுப்பு என்பது இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது
and then it speaks about elders in the church
பிறகு சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை குறித்து பேசுகிறது
how we must respect and honor those who are elders in a church
சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை நாம் மதிப்பு செய்து அவர்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்று
பார்க்கிறது part of this respect
அந்த மதிப்பிலே ஒரு பகுதி
is to provide for them financially if they are devoting themselves full time to the ministry of the church
அவர்கள் சபையின் முழு நேர ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்திருந்தால் அவருடைய பொருளாதார தேவைகளை சபை தான் சந்திக்க வேண்டும்
the laborer is worthy of his hire it says in verse 18
18th வசனத்திலே பார்க்கிறோம் கூலிக்காரன் வேலையாள் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான்
he quotes in the old testament an ox that is treading threshing the corn you should not shut its mouth let it
பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார் போராடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக
so any elder in any church who is full time devoting himself to the ministry of the church
ஆகவே எந்த ஒரு சபையிலேயாயிலும் எந்த ஒரு மூப்பராயிலும் முழு நேரமாய் தன்னுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருந்தால்
the responsibility of the church to take care of his financial needs
அவருடைய பொருளாதார தேவையை சந்திப்பது அந்த சபையினுடைய பொறுப்பாக இருக்கிறது
of course he should not be expecting that from the church
அதே சமயத்தில் அவர் சபையை தனக்கு தரும் என்று எதிர்பார்த்திருக்க கூடாது
because that is not befitting a servant of god
ஏனென்றால் அது ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு தகுதியானதல்லவே
he must trust god
அவர் தேவனை தான் நம்ப வேண்டும்
and trust god to move people to supply his need
janangal thanudaiya thevai sandikkumudiyaga devan avargalude ullangalai yeva vendum endra devanai nambikke vekka vendum
the church must recognize its responsibility to support such people financially
appadi pattrulai poruladara vidathile thaangumudiyaga sabaiyanadhu thanudaiya poruppai unarndu kollanum
another way in which we respect and honor elders is that we don't receive an accusation against any of them verse 19 unless there are two or three witnesses
irandu moondru saatchil illada pachathile moopananavukku rodamai varakkudiyadana oru kutrathai yetrukollakoodadhu
and there is also a possibility that some elders may sin
சில மூப்பர்கள் பாவம் செய்வதற்கும் சாத்தியம் உண்டு
and they won't listen to you when you correct them
நீங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு செவி கொடுக்காமல் போகலாம்
Timothy was had a responsibility for the elders in Ephesus
எபேசு பட்டணத்தில் உள்ள மூப்பர்களுக்கு தீமோத்தேயு பொறுப்புள்ளவராய் இருந்தார்
he says if any of those elders sin
அந்த மூப்பர்களை யாராவது பாவம் செய்தால்
they don't listen to you
உனக்கு கேட்காவிட்டால்
you correct them and they still won't listen to you
நீ கடிந்து கொண்டும் கூட அவர்கள் செவி கொடுக்காவிட்டால்
then verse 20 you must publicly rebuke them and expose them in the church
மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பொதுவாக நீ எல்லார் முன்பாகவும் கடிந்து கொள்ள வேண்டும்
this must not be done secretly and privately
இது ரகசியமாக அந்தரங்கத்திலே செய்யக்கூடிய காரியம் அல்ல
the backslidden elders in revelation 2 and 3 were publicly exposed by the lord
வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களிலே இருக்கக்கூடியதான பின்மாரி போன மூப்பர்கள் அவர்கள் பொதுபடியாக அவர்கள் தேவனாலே கடிந்து கொள்ளப்பட்டார்கள்.
An elder is to be greatly respected when he does his job well.
ஒரு மூப்பன் தன்னுடைய பணியை செம்மையாக செய்யும் பொழுது நன்றாக மதிக்கப்பட வேண்டும், கணம் செய்யப்பட வேண்டும்.
But if he is in sin, he must be publicly exposed.
அதே நேரத்திலே பாவத்திலே இருப்பானேயானால் பொதுபடியாக அந்த காரியமானது வெளியரங்கமாக்கப்பட்டு கடிந்து கொள்ளப்பட வேண்டும்.
Other believers don't get so much honor in the church.
மற்ற விசுவாசிகளுக்கு சபையில் அவ்வளவு கணம் கிடைப்பதில்லை.
And when they sin, they can be privately dealt with.
அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அது அந்தரங்கத்திலே இடைப்படலாம்.
But an elder,
he
gets much honor in the church.
சபையில் அவனுக்கு அவ்வளவு கணம் கிடைக்கிறது.
If he sins, he must be publicly exposed.
அவன் பாவம் செய்யும் பொழுது பொதுபடியாக அங்கே வெளிரங்கமாக்கப்பட
வேண்டும். Because to whom more is given, more is required.
அதிகம் கொடுத்தவனுக்கு அதிகம் கேட்கப்படும்.
Because that's the way that other people will be afraid of committing sin.
இப்படித்தான் மற்ற ஜனங்கள் பாவம் செய்வதற்கு பயப்படுவார்கள்.
And so he says in verse 22, don't suddenly lay hands and set apart elders before they are ready for that.
யாரோ மக்கள் தயாராய் ஆவதற்கு முன்பதாகவே நீ சீக்கிரமா யார் மீதும் கையை வைத்து மூப்பராயாக்க வேண்டாம் என்று சொல்கிறார்.
Because thereby you may share responsibility for the sins of other people.
அப்படி நீ செய்வாயானால் அவருடைய பாவத்திற்கும் நீ உடன்பட வேண்டியதாக இருக்கும் என்று சொல்கிறார்.
And then he says here, we see here that Timothy had also a thorn in the flesh like Paul.
அவளை போலவே தீமோத்தேயுக்கும் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் காணப்பட்டது.
It was a stomach ailment that troubled him continuously.
தொடர்ந்து அவருக்கு தொந்தரவு கொடுத்ததான வயிற்று பிரச்சனை அவருக்கு இருந்தது.
All the time he was having this stomach problem.
எப்பொழுதுமே அவருக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே
இருந்தது. Very frequently sick.
அடிக்கடி அவர் பலவீனப்பட்டார்.
Those of us who had stomach problems know what how painful and difficult that can be.
வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவர்கள் எவ்வளவு கடினமான காரியம் அது என்று உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
And if you have it frequently,
அடிக்கடி அது நேரிடுமானால்,
I'm sure you sought God for healing in prayer.
நீங்கள் ஜெபத்திலே தேவனிடத்திலே ஆண்டவரே சுகம் தாரும் என்று தேடி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
Timothy sought for healing.
தீமோத்தேயும் அப்படி குணமாக்கப்பட முடிய தேவனை நோக்கி ஜெபித்தார். பவுல் இடத்திலே போனார்.
Paul must have laid hands on him numerous times.
பல நேரங்களிலே பவுல் அவர் மீது கைகளை வைத்து ஜெபித்திருக்க கூடும்.
Timothy was not healed.
தீமோத்தேயு சுகமாக்கப்படவில்லை.
So
ஆகவே,
what do we learn?
நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
Sickness is not like sin.
வியாதி என்பது பாவத்தை போல அல்ல.
Sin we can be delivered from 100% in every case.
பாவம் என்கிற காரியம் வரும்பொழுது நூற்றுக்கு நூறு நாம் விடுதலை பெறக்கூடிய
ஒரு காரியம். That is God's will.
அது தேவ சித்தம்.
But in sickness,
வியாதி என்ற காரியம் வரும்பொழுது
sometimes does not remove it.
தேவன் சில சமயங்களில் அவர்களை நீக்குவதில்லை.
We see that in Paul's case, we see that in Timothy's case.
பவுலுடைய காரியத்திலேயும் சரி தீமோத்தேயுடைய காரியத்திலேயும் சரி
don't be deceived in that area.
அவன் இந்த பகுதியில் நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
We must pray for healing, but if God doesn't give it, we accept.
சுகமாக்குதலுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Then in chapter 6,
ஆறாம் அதிகாரம்,
he talks about how servants should serve their masters in faithfulness.
வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு எப்படி உண்மையிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று பார்க்கோம்.
Don't take advantage of a master just because he is a believer.
எஜமான் விசுவாசியாக இருக்கிறபடினாலே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது.
And then he talks about money again.
மீண்டுமாய் பணத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
He says, be careful that you don't pursue after money, Timothy.
தீமோத்தேயுவே, பணத்தின் பின்னாக நீ போவதற்கு நீ ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும். Verse 10, the love of money is the root of all sorts of evil.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறதாகவே
ஜாக்கிரதையா இருக்க. As a man of God, verse 11, you must run away from it.
தேவனுடைய மனுஷனே, இவனை விட்டு நீ ஓட வேண்டும் என்று சொல்கிறார்.
Even Timothy needed an exhortation to run away from the love of money.
பணத்தை விட்டு ஓடுவதற்கு தீமோத்தேயுவுக்கே ஒரு புத்தி சொல்லுதல் தேவைப்பட்டது.
How much more you and I need it.
உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாக
தேவைப்படும். Run away from the love of money.
பண ஆசையை விட்டு ஓடுவதற்கு.
Run away, verse 9, from wanting to get rich.
ஐஸ்வர்யமான வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஆசையை விட்டு ஓட வேண்டும்.
If God makes you rich without your wanting to get, that's okay.
நீங்களே பணக்காரர்களாக வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதபடி தேவனே பணக்காரர்களாக உங்களை மாற்றிவிட்டால் அது பரவாயில்லை.
If you become rich by wanting to get rich,
ஐஸ்வர்யமாக வேண்டும் என்ற விருப்பத்தினாலே ஐஸ்வர்யனாய் மாறி,
you will fall into all types of snares and foolish and harmful desires which will plunge men into ruin and destruction.
எல்லா விதமான சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுவீர்கள்.
And you will wander away from the faith and you'll pierce yourself, verse 10, with many sorrows.
விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளில் தங்களை உருவ குத்திக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம்.
What terrible fate awaits those who run after money.
பணத்தின் பின்னாக போகருடைய முடிவை பாருங்கள், எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது.
Let God determine how much to give you.
உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தேவனே தீர்மானிக்கட்டும்.
Let him draw the circle of your finances.
உங்களுடைய பண விஷயத்தை குறித்து தேவனே ஒரு வட்டத்தை வரையட்டும்.
And be content with whatever God gives you.
தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் போதுமான மனதுடனே கூட இருங்கள்.
Verse 6, godliness is no use if it does not accompany with contentment.
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம்.
Only when it is accompanied with contentment it has great gain.
அந்த போதும் என்கிற மனதும் இல்லை என்று சொன்னால் அந்த தேவ பக்தியானது ஆதாயமே இல்லை.
So Paul tells Timothy.
அவே பவுல்
you are a man of God, run away from these things.
நீ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு.
If you want to run after something,
நீ எதையாவது விட்டு ஓட வேண்டுமானால்,
don't run after money.
பணத்தின் பின்னாக ஓட வேண்டாம்.
Verse 11, run after righteousness, godliness, faith, love, perseverance and gentleness.
நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தகுணம் இவைகளை நோக்கி ஓடு.
Those who are running after these things don't have time to run after money.
இவைகளின் பின்னாக ஓடுகிறவர்கள் பணத்தின் பின்னாக ஓடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது.
Does that mean they'll starve?
அவர்கள் பட்டினி கிடப்பார் என்ற பொருளா?
Godly man will never starve, his children will never starve.
தேவபக்தியில் ஒரு மனிதன் பட்டினி கிடப்பதில்லை, அவனுடைய பிள்ளைகளும் பட்டினி கிடக்க மாட்டார்கள்.
God is faithful to honor those who honor him.
தம்மை கனப்படுத்துறவர்களை கனப்படுத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
So he says,
ஆகவே அவர் சொல்கிறார்,
fight the good fight of faith against all these temptations.
விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்கிறார்.
And remember Jesus' confession before Pontius Pilate, verse 13.
13 வசனத்திலே பார்க்கிறோம், பொந்திய பிலாத்துக்கு முன்பதாக இயேசு செய்த அந்த நல்ல அறிக்கை 14 வசனத்திலே.
What did Jesus confess in John 18:36?
யோவான் 18:36 இயேசு என்ன அறிக்கை செய்தார்?
My kingdom is not of this world.
என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல.
You confess the same thing.
நீங்களும் இதே அறிக்கை செய்யுங்கள்.
My kingdom is not of this world.
என்னுடைய ராஜ்யமானது உலகத்திற்குரியதல்ல.
So I don't run after all these things.
ஆகவே இவைகளுக்கு பின்னாக நான் ஓட மாட்டேன்.
And if there are rich believers in your church, Paul says to Timothy,
Paul Timothy பார்த்து சொல்கிறார், நம்முடைய சபையிலே ஐசுரியவான்கள் இருப்பார்களேயானால்,
17
17 வசனம்,
tell them not to be proud.
இருமாப்பாய் இருக்க வேண்டாம் என்று புத்தி சொல்.
Tell them not to fix their hope on the uncertainty of riches.
நிலையற்ற ஐசுரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று சொல்.
But to trust God who gives everything richly for us.
எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிலே அவர் நம்பிக்கை வைக்க வேண்டும்.
Look at Paul crying out finally.
பவுல் எப்படி அழுகிறார் என்று பாருங்க.
Oh Timothy, he says in verse 20.
தீமோத்தேயுவே என்று கதறுகிறார்.
God, all these things that have been entrusted to you,
உன்னதில ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்.
Again a closing exhortation, avoid all worldly conversation.
மீண்டும் முடிவிலே புத்திமதி சொல்கிறார், எல்லா விதமான உலக பிரகாரமான ஞானம் என்று பெயர் பெற்ற எல்லா
விபரங்களுக்கும்
நீ வாக்குவாதங்களிலே தலையிட வேண்டாம்.
People have gone astray.
வழி விலகி போய்விட்டவர்களோடு கூட.
Grace be with you.
உன்னோடு கூட கிருபை இருப்பதாக.
These are exhortations we really need.
நாம நமக்கு இந்த புத்திமதியில் அதிகமாக
தேவை. Avoid foolish conversation.
புத்தியற்றதான உரையாடல்களிலே நீங்கள் தவிர்க்க வேண்டும்.
Avoid running after money.
பணத்தின் பின்னால் ஓடுவதை தவிர்க்க வேண்டும்.
If you want to be God's mouthpiece,
நீங்கள் தேவனுடைய வாயாக இருக்க வேண்டுமானால்,
be faithful with your mouth and be faithful with money.
உங்களுடைய வாயிலே உண்மையுள்ளவராயிருங்கள், பண விஷயத்தில் உண்மையுள்ளவராயிருங்கள்.
Then you can be God's mouthpiece.
அப்படியானால் நீங்கள் தேவனுடைய வாயாக இருக்க முடியும்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்.